இயேசு கற்பித்த அனைத்தும் இன்று நம்முடைய வேத பாடத்தை இன்று நாம் தொடரலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10 அதிகாரம் வரை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இதுவரை நம்முடைய கடந்த பகுதியிலே உபத்திரவத்தை குறித்து பார்த்தோம். 21 வசனத்தில் வாசித்தோம், சகோதரன் தன் சகோதரனையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு மெய்யான சீஷராய் இருந்தால் உங்களுடைய குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள், தகப்பன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவார்கள், பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாக எழுதுவார்கள், உங்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். உலகம் இயேசுவை எவ்வளவோ வெறுத்தது, அந்த உலகம் அவரை கொன்று போட்டது. நீங்கள் இயேசுவனுடைய மெய்யான சீஷராய் இருந்தால் உங்களையும் வெறுத்துவிடும் இந்த உலகம். உலகம் 2000 வருடத்துக்கு முன்பதாக இருந்ததை விட இப்பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிசாசு இந்த உலகத்தை நாவி ஆளுகிறான், இன்றைக்கும் அவன் அதே விதமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே சகோதரனும் சகோதரன் மாத்திரமல்ல, 22 வசனம், நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஒரு மெய்யான கிறிஸ்தவன் முடிவடைந்து நிலை நிற்பவனா இருப்பான். 24 வசனத்துக்கு நாம் பார்க்கலாம். இதன் தொடர்பிலே இயேசு சொல்லுகிறார், சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் ஏற்பட்டவன் அல்ல. இது ஒரு எளிய கோட்பாடு. நாம் எப்படி நம்முடைய எஜமானும் நம்முடைய ஆண்டவருக்கும் மேலாக இருக்க முடியும்? 25 வசனம், சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். இதை குறித்து யோசித்து பாருங்கள். இந்த கோட்பாடு கிறிஸ்தவ யுகம் முழுவதுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. சீஷன் தன் எஜமானை விட மேலானவன் அல்ல, வேலைக்காரன் தன் எஜமானை விட மேலானவன் அல்ல. இது அது தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? 25 அதிகார வசனத்தினுடைய மத்தியிலே, வீட்டு எஜமானே பெயெல்செபூல் என்று சொல்வார்கள் ஆனால் அவன் வீட்டாரை எவ்வளவு அதிகமாக அப்படி சொல்லுவார்கள், மோசமான பெயர்களாலே அப்படி சொல்ல அதிக நிச்சயம் என்றால் அதிகமாக என்றால் அதற்கு விட மோசமான பெயர்களால் அழைப்பார்கள். அதை குறித்து யோசித்து பாருங்கள். நீங்கள் கனத்தை தேடுகிறீர்களா? ஒரு கிறிஸ்தவனாக ஒரு புகழை தேடுகிறீர்களா? அதை பொய்யான கிறிஸ்தவத்திலே பாபிலோனிலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் மெய்யான கிறிஸ்தவனாய் இயேசுனுடைய சீஷனாய் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய அடிமையாய் இருந்து தேவனுடைய முழு ஆலோசனையும் பிரசங்கிக்கிறவர்களாய் அறிவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்தவனுடைய உபதேசத்தின்படி நீங்கள் பிரபலமற்றவர்களாய் இருப்பீர்கள், துருபதேசக்காரர்கள் என்றும் கள்ளப்போகர்கள் என்றும் அழைக்கப்படுவீர்கள். அப்படித்தான் பரிசேயர்கள் இயேசுவை கள்ளப்போகர்கள் என்றும் துருபதேசம் பண்ணுவர்கள் என்று சொன்னார்கள். அவர் சத்தியத்தை பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னார்கள். பவுலும் கள்ளப்போதகன் என்று அழைக்கப்பட்டார். தன்னுடைய நாட்களிலே அநேகர் அவரை அப்படி அழைத்தார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. இயேசுவை அறியாதவர்கள், அவருக்கு பயப்படாதவர்கள் மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கள்ளப்போதகர்கள் என்றும் துருபதேசப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். இது சத்தியத்திலிருந்து ஜனங்களை திசை திருப்ப சாத்தான் பயன்படுத்தும் வழக்கமான வழிமுறையா இருக்கிறது. பாவத்துக்கு பயப்படுவதை காட்டிலும் துருபதேசமா இருக்குமோ என்று நினைக்கிற காரியங்களை குறித்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயப்படுவது ஆச்சரியமா இருக்கிறது. அதனுடைய விளைவு என்னவென்றால், யாராவது நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று பிரசங்கித்தால் அது கள்ள உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். வேறொருவர்கள் யாரோ, நீங்கள் எப்பொழுதும் பாவம் தான் செய்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் என்று சொன்னால் அது மெய்யான சுவிசேஷம் என்று நினைக்கிறார்கள். எந்த அளவுக்கு சத்தியத்தை பிசாசானவன் தலைகீழாய் மாற்றிவிட்டான் பார்த்தீர்களா? நான் திரும்பமாக இதை சொல்லட்டும், நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று பிரசங்கித்தால், பாவங்களை மேற்கொள்ளாது என்று சொன்னால், இயேசு உங்களை விடுவிக்க முடியும் என்று பிரசங்கித்தால் உங்களை துருபதேசக்காரன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேறொரு வந்து, நீங்கள் எப்பொழுதுமே நம்முடைய இயல்பு அப்படித்தான் இருக்கிறது, எப்பொழுதுமே பாவம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர்களை மெய்யான போதகர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படித்தான் சத்தியத்தை பிசாசனவன் தலைகீழாக்கி விட்டிருக்கிறான். ஏனென்றால் வீட்டு எஜமானே பெயெல்செபூல் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்த பொழுது அப்படி கெட்ட பெயரை பெற்றுக் கொண்டார், ஜனங்களை பிசாசுகளிடம் விடுதலை பண்ணின பொழுது. ஆகவே எஜமானே அப்படி சொன்னால் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களே அவன் எப்படி எவ்வளவு அதிகமாக எப்படி சொல்வார்கள்? அவனுடைய பொருள் என்ன, நான் எப்படி தேவனுடைய வீட்டார் என்று சொல்ல முடியும்? என்னை பெயெல்செபூல் என்ற பெயரை காட்டிலும் மோசமான பெயரை வைத்து கூப்பிடுவார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய உத்தமமான சீஷர்கள் என்று நினைக்கிறீர்கள், அவருடைய வீட்டார் என்று நினைக்கிறீர்கள். ஜனங்கள் உங்களை மோசமான பெயர்களை அழைத்ததை சொல்ல முடியுமா? நீங்கள் செய்த முட்டாள்தனமான காரியத்துக்காக அல்ல, நீங்கள் சத்தியத்துக்காக நின்றதுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக நின்றதுக்காக, அந்த காரணத்துக்காக உங்களை மோசமான பெயர்களை சொல்லியிருக்கிறார்களா? எவ்விதமான மோசமான பெயர்களை உங்களுக்கு ஜனங்கள் கொடுத்திருக்கிறார்கள்? அதுதான் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறீர்களா அல்லது சமரசக்காரர்களா என்பதை கண்டுபிடிக்கிறதான அடையாளம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பலன்களை அடைய விரும்புகிறீர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்கென்று நிற்க வேண்டிய இடத்துல நிற்காமல் இருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் பிரபலத்தை நாடுகிறார்கள். அவர்கள் சத்தியத்துக்கென்று நிற்பது என்றால் என்ன என்பதை அறியாதிருக்கிறார்கள். நாம் இதை கேட்க வேண்டும், இன்றைக்கு கேட்க வேண்டும் இந்த காரியத்தை என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து பயத்தை குறித்து பேசுகிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இது இயேசுனுடைய மிகவும் பிடித்தமான வசனம். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயம் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்கள் பயப்படாதீர்கள் சொல்கிறார்கள். 26 வசனத்திலே அவர்களுக்கு வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் தேவன் வெளியிறங்கமாக்குவார். மனுஷருடைய தவறான நோக்கங்களை உங்களை தாக்க நினைக்கும் பொழுது தேவன் அவற்றை எல்லாவற்றையும் வெளியிறங்கப்படுத்துவார். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். மாறுபாடு ஜனங்கள் உங்களை பொய்யாக குற்றம் சுற்ற விரும்புகிறவர்கள், அதை தேவன் வெளியிறங்கப்படுத்துவார். அதை தேவனிடத்தில் விட்டுவிடுங்கள். வெளியாக்கப்படாத மறைபுறமும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அதே விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது. நீங்கள் ஒரு பிரசங்கியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில மாறுபாடான காரியங்கள் இருக்கும் என்றால் ஒரு நாளில் தேவன் அதை வெளியிறங்கப்படுத்துவார். ஆகவே அவர் சொல்லுகிறார், இதையும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆகவே தேவன் நம்மிடத்தில் இருளிலே பேச விரும்புகிறார். இது ஒரு சுவாரஸ்யமான வசனமா இருக்கிறது. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை, அதனுடைய பொருள் என்ன? இரவிலே அப்போதுதான் இருளா இருக்கிறது. நாம் எழும்புகிறோம், விழித்துக் கொள்கிறோம். சாமியில் சொல்கிறது போல நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே பேசும், உம்முடைய அடியேன் கேட்கிறேன். தேவன் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லுகிறார், நாம் அதை அறிவிக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதா? படுக்கையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுகிறீர்கள். தேவனை கேட்கிறதற்கு மிகவும் அருமையான நேரம் அது. எல்லாருமே தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தேவன் உங்களிடத்தில் பேசுவதை கேட்க முடியும். அதை அறிவியுங்கள். வெளிச்சத்திலே காதிலே மென்மையாக உங்களிடத்திலே பேசுகிறதை, பரிசுத்தாவினுடைய மென்மையான சத்தத்தை, அதை வீட்டின் மேலே அறிவியுங்கள். இந்த விதத்திலே தான் தேவன் உங்கள் பேசுகிறார். ஒரு எக்கால சத்தத்தை போல பேசுகிறதில்லை, ஆனால் மென்மையாக ஒரு கிசுகிசுப்பை போல ஆவியானவர்களிடத்தில் பேசுகிறார். இருளிலே இருளான நேரத்திலே பேசுகிறார். நாம் அதை பொதுவாக நாம் பிரசித்தம் பண்ண வேண்டும். திரும்பமாக சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். 26 வசனம், 28 வசனம், மத்தேயு 6 அதிகாரத்தில் கடைசியிலே ஆண்டவர் 3 முறை கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் சொன்னது போல இங்கேயும் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். திரும்பமாக 31 வசனத்தில், பயப்படாதீர்கள், அங்கே கவலைப்படாதீர்கள் என்று 3 முறை சொன்னார், இங்கே பயப்படாதீர்கள் என்று 3 முறை சொல்லுகிறார். 3 முறை, 26 வசனம், 28 வசனம், 31 வசனம், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருக்க விரும்புகிறவங்க இதை கவனிக்க வேண்டும். பேல்செபூல் என்று அழைக்கிறவர்கள் குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. 25-26 வசனங்கள், சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு பயப்படக்கூடாது, அவர்கள் உங்களை ஆத்மாக்களை கொல்ல வல்லவர்களா இல்லை. ஆத்மாவின் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்பட வேண்டும். நாம் வேறு எதற்கும் இந்த பூமியில பயப்பட தேவையில்லை. அது அருமையான வசனம். ஏசாயா 8 அதிகாரத்திலே 12-13 வசனங்கள், அந்த இரண்டையும் ஒன்றாக நீங்கள் சேர்ப்பீர்கள், லிவிங் மொழிபெயர்ப்பு அந்த இரண்டு வசனங்களை ஒன்றாக சேர்த்து சொல்கிறது, நீங்கள் தேவனுக்கு பயந்தால் வேறு எதற்குமே பயப்பட தேவையில்லை. அது ஒரு அருமையான வசனம். நான் அதை என்னுடைய படிப்பறையிலே நான் 40 வருடங்களாக அதை நான் வைத்திருந்திருக்கிறேன். அது என்னை தொடர்ந்து உற்சாகப்படுத்தியிருக்கிறது. நீ தேவனுக்கு பயந்தால் நீ வேறு எதற்குமே பயப்பட தேவையில்லை. நானும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இந்த பூமியில உங்களுக்கு மோசமான காரியங்கள் நடக்க போகிறது என்று வருங்காலத்தில் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் பயப்படாதீர்கள். தேவனுக்கு பயப்பட்டால் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அங்கே ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலாம் கூறுகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவர்கள் ஒன்றாகவும் தரையில் விழாது என்று சொல்லுகிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அநேக அடைக்கலாம் கூறுகளை பார்க்கலாம் விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். 31 வசனம், ஆகவே பயப்படாதிருங்கள். ஏனென்றால் அடைக்கலாம் குருவிகள், தரையில உருவிய குருவிகள் கூட பிதா அவை கணித்துக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து யோசித்து பாருங்கள். இந்த பூமியில எவ்வளவு லட்சக்கணக்கான அடைக்கலாம் குருவிகள் இருக்கிறார்கள், மிகவும் மலிவானவைகள். இதை குறித்து யோசித்து பார்க்கவே முடியவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த அடைக்கலாம் குருவியை கவனிக்கிறாரா? இதை நாம் புரிந்து கொள்வது கடினமா இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிறதான பறவைகள், பூச்சிகள், இவைகள் எல்லாம் லட்சக்கணக்கானவைகள் இருக்கிறவர்கள். அதிலே அவைகளிலேயும் ஒரு அடைக்கலாம் குருவி கீழே உருவியதை அவர் பார்க்கிறார். இது நமக்கு என்னத்தை கொடுக்கிறது, படிப்பிக்கிறது? தேவனுக்கு பிதாவினிடத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்கள். நம்முடைய மனது அதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கிறது. மனிதர்களை குறித்த விஷயத்திலே உபராசன சொல்லுவது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை தேவன் உங்களுடைய தலையில் இருக்கிற முடிகளுடைய மொத்த எண்ணிக்கை இருந்திருக்கிறார், அல்லது இது 31வது முடி, அது 851 என்ற முடி என்பதை அறிவார். நான் இரண்டுமே நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களுடைய தலையில் இருக்கிறதான முடி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு முடி உங்கள் தலையில் இருந்து கீழே விழுந்தாலும், உதாரணமாக காலையில நீங்கள் எழுந்துகிறீர்கள், படுக்கையிலே தலையணையிலே ஒரு முடி இருக்கிறது, அது உங்களை சலனப்படுத்துகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை இந்த சரியான நேரத்திலே அந்த முடி உங்கள் தலையிலிருந்து விழுந்தது என்பதை அறிந்திருக்கிறார். இதை குறித்து யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு அதிகமாக உங்களை மீது கரிசனம் வைத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் பயப்படுகிறார்கள், இரவிலே கடினம் பயமுறுத்துகிறதான கனவுகளாம் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் நீங்கள் இந்த வசனத்தை பாருங்கள், உங்கள் தலையில் உள்ள மயிர் ஒரு மயிர் விழுந்தாலும், நீங்க காலையில் தான் அதை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு அது கூட தெரியவில்லை எப்பொழுது முடி விழுந்தது என்று. ஆனால் தேவன் அதை குறித்து அறிந்திருக்கிறார். இந்த விதத்திலேதான் இந்த அளவுக்கு அதிகமாக தேவன் உங்கள் மீது கரிசனப்படுகிறார். ஆகவே சொல்லுகிறார், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, 32வது வசனம், அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ, அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். நாம் இதை பார்க்க வேண்டும். இங்கே ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு எப்படி இடைபெறுவார், நாம் எந்த விதத்திலே அவரை அறிக்கை இடுகிறதிலே இருக்கிறோமோ அந்த விதத்திலேதான் நம்மை பிதாவுக்கு பிதாவுக்காக மறுதளிப்பார். நாம் எந்த அளவுக்கு அவரை குறித்து வெட்கப்படாமல் இருக்கிறோமோ அதே அளவுக்கு தான் அவர் வெட்கப்படாமல் இருக்கிறார். இந்த முழு பகுதியுமே அவருக்கு சாட்சியா இருப்பதை குறித்து இருக்கிறது. ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறதுனாலே பயப்படுகிறார்கள். நான் சாட்சியா இருந்தால் நான் ஏதோ ஒரு இழப்பை நான் சந்திப்பேன். சில ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு தங்களுடைய அலுவலகத்திலே சாட்சியா இருப்பதிலே பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அப்படி இருந்தால் அவர்கள் தங்களுடைய பதவியை இழந்து விடுகிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன், வங்கிகளிலும் மற்ற இடங்களிலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தங்களுடைய விக்கிரகத்தை படத்தை வைத்து ஒரு கேலண்டரை தொங்க விட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவனும் ஒரு வசனத்தை வைத்த ஒரு கேலண்டரை போட்டு தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் வைக்கிறதை நான் பார்க்கவே இல்லை. அது அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களின் அறியப்படுவதற்கு கிறிஸ்தவர் இல்லாத உலகத்திலே தான் கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிறதிலே அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ப்ரமோஷன் இழந்துவிடுவோமோ, என்னுடைய மேனேஜர் பார்த்தால் அதை குறித்து வெட்கம் அது கஷ்டமா விடுமோ என்று நினைக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவ அறிக்கை பண்ண வெட்கமடைகிறார்கள். அப்படித்தான் இஸ்ரேல் ஜனத்தில் இருந்தார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்க கடவுள் போக வேண்டும், ஏன் என்னிடத்தில் வருகிறீர்கள், நன்மைக்காக மாத்த என்னிடத்தில் வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை மனுஷனுக்காக மறுதளிக்கிறவர்கள், எப்படி நாம் மறுதளிக்க முடியும் ஆண்டவரை? பேதுருவைப் போல நாம் இப்பொழுது என்னை கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லப் போவதில்லை. ஆனால் பெரும்பாலும் அமைதியாக இருந்து நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம். வாய் திறக்க வேண்டி பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்து நாம் மறுதளிக்கிறோம். அவர் நாம் ஒரு கிறிஸ்தவன், அவருக்கு சீஷன், இயேசுக்கு சீஷன் என்று சொல்ல தயங்கி நாம் அப்பொழுது அப்படித்தான் நாம் மறுதளிக்கிறோம். நாம் ஜனங்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதை அறிய பண்ணாதபடிக்கு இருக்கும் பொழுது நாம் அவரை மறுதளிக்கிறோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். நாம் அவரை அறிக்கை பண்ணினால், மனுஷன் அறிக்கை பண்ணினால் அவர் நம்மை பிதாவினுடைய பல்லவத்தில் பிதாவின்பாக அறிக்கை பண்ணுவார். கிறிஸ்து ஒரு நாளிலே மகிமையிலே வரப்போகிற அந்த நாளை குறித்து யோசித்து பாருங்கள். நாம் அவருக்கு முன்பாக நிற்கப் போகிறோம். யார் யாரை குறித்து அவர் பெருமிதம் அடைவார்? தேவன் உங்களை குறித்து, இயேசு உங்களை குறித்து பெருமிதம் அடைய விரும்புகிறீர்களா? அவர் வரும்போது இதைத்தான் இயேசு அனைத்தையும் கற்பித்த அனைத்தும் இவைதான். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன், இந்த பூமியிலே என்னை குறித்து வெட்கப்படுகிறவன், அவனை ஆண்டவர் அப்படி நடத்த மாட்டார். எல்லாரும் ஒன்றா இருக்கப்படுறாங்க, சந்தோஷமா இருக்கப்படுறாங்க, அல்ல, அப்படி அல்ல. நீங்கள் இந்த பூமியிலே கிறிஸ்துவை அங்கீகரிப்பதற்கு, நீங்கள் ஒரு இயேசுவோட சீஷன் என்று சொல்லுவதற்கு, அல்லது உங்களுடைய விசுவாசத்தை குறித்து அறிக்கை பண்ணுவதற்கு அமைதியா இருப்பீர்கள் என்றால் 100% நீங்கள் நிச்சயித்திருக்க முடியும். கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது உங்களை தம்முடைய பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பார். ஒருவேளை நீங்கள் இந்த பிடிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கலா இருக்கலாம். இதுதான் சத்தியம். இயேசு கற்பித்த அனைத்தும், இயேசு என்ன கற்பித்தார், இதைத்தான் அவர் கற்பித்தார். ஜனங்களுக்கு சொல்லுங்கள், நான் சொன்ன கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களுக்கு கட்டுங்கள் என்று சொன்னார். 33வது வசனம், யாராயிருந்தாலும் சரி, எவனோ, அது கிறிஸ்தவனோ, ஆவில் நிறைந்தவனோ, அந்நிய பாஷை பேசுகிறவனோ, எவனோ மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் என்ன எவனோ, நானும் அவனை பல்லவத்தில் இருக்கும் பிதா முன்பாக மறுதளிப்பேன். இது என்னவென்றால், இந்த நபர் எனக்கு தெரியாது என்று இயேசு சொல்லுவார். ஏனென்றால் நீங்கள் பூமியில் இருந்த பொழுது இயேசுவை அறியாதவர்கள் போல நீங்கள் நடந்து கொண்டீர்கள். இது மிக சீரியஸான விஷயம். ஆண்டவர் நாம் அவருக்கென்று ஒரு தைரியமான சீஷர்களாக இருக்க விரும்புகிறார், சாட்சிகளாக இருக்க விரும்புகிறார். நம்முடைய வெளிச்சத்தை மரக்காலுக்கீழாக வைக்க அல்லது கட்டின் கீழே வைக்க ஆண்டவர் விரும்பவில்லை. விளக்கை விளக்குத்தண்டிலே வைங்கள் என்று சொன்னார். உங்களை மற்றவர்கள் பிறந்தளினா பிறந்துவிட்டோம், உங்களை பிசாசின் தலைவன் சொன்னா சொல்லட்டும், கொன்றால் கொல்லட்டும், உங்கள் சரீரத்தை கொல்றவர்களுக்கு நீ பயப்படாதீர்கள். ஆத்மாவையும் சரீரத்தை கொல்ல வல்லமை உள்ளவர் தேவன். இதேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களை யாரும் தொட முடியாது. நீங்கள் கிறிஸ்தனுடைய சீஷனா இருந்தா அவரை தைரியமாக மனுஷமாக அறிக்கை செய்தால், ஆண்டவரே நான் ஒரு சீஷன், நான் இயேசுக்கு சொந்தமானன் என்று அறிக்கை அறிவித்தால், ஒரு நாள் கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எண்ணி பாருங்கள். உங்களுடைய நேரம் வரும்போது, உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பிதாவே நான் இந்த நபரை நான் உனக்கு முன்பாக தைரியமாக அறிக்கை பண்ணுகிறேன், ஏனென்றால் இந்த நபர் எனக்கு பூமியிலே ஒரு தைரியமான சாட்சியா இருந்தார். நாம் அதை கேட்போம். நான் அப்படிப்பட்ட சாட்சியை கேட்க விரும்புகிறேன். இந்த பூமியில என்ன இழப்பு வந்தாலும் அது எனக்கு பரவாயில்லை. நிச்சயமாகவே நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்தால் நமக்கு ப்ரமோஷன் இழப்போம், பொருளாதாரத்தில் இழப்போம், சமுதாய நிலைமையை நாம் இழப்போம், நம்முடைய உறவினர்கள் எல்லாம் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று நினைப்பார்கள். கிறிஸ்துவை அறிக்கை செய்வதற்கு தைரியம் உள்ளவர்களா என்று நீங்கள் நித்தியத்திலே சந்தோஷப்படுவீர்கள். 34 வசனம், இங்கே ஒரு குடும்பத்திலேயும் கூட ஒரு பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்கிறார். ஒரு விதத்திலே அவர் சமாதானத்தை கொண்டு வர வந்தார். பூமியிலே சமாதானம் மனுஷனுமே பிரியம் என்று சொன்னார். ஆனால் இருதயத்திலே சமாதானம், மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு இடையே இருதயத்திலே சமாதானம் இருக்கிறது. ஆனால் அநேகர் சமாதானத்தை விரும்புகிறதில்லை, அநேகர் சண்டையை தான் விரும்புகிறார்கள். நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தில் உள்ள பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்களுக்கும் அறிக்கை செய்யாதவர்களுக்கும் இடையே உள்ள பட்டயம், அவனுடைய விளைவு என்னவென்றால், 35 வருஷம் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இது வழக்கமாக நடைபெறுகிற மாமியார் மருமகள் சண்டை இல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாத இடத்திலே எல்லா இடத்திலும் நடக்கிற மாமியார் மருமகள் சண்டை இல்ல. இது அவர்களில் ஒருவர் கிறிஸ்துவுக்காக நிற்பதனாலையும் மற்றவர் கிறிஸ்துவுக்காக நிற்காமல் இருப்பதனாலையும் முழுவதுமாக பின்பற்ற விரும்பாததனாலையும் வருகிற பட்டயம். இது எப்பொழுதுமே நடக்கிறது. இங்கே ஒரு மகன் இருக்கிறான், சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தினால் பிடிக்கப்பட்டு அவன் இயேசுக்கு என்று வாழ விரும்புகிறது, தேவனுக்கு வாழ விரும்புகிறான், பாவ பழக்கங்களை விட்டுவிட விரும்புகிறான், முழுமையாக இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான். ஆனால் அவனுடைய தகப்பன் அதை விரும்புகிறதில்லை. அவனுடைய விளைவு என்ன? அங்கே ஒரு பிரிவினை வருகிறது தகப்பனுக்கு மகனுக்கும் இடையே அல்லது தாய்க்கு மகனுக்கும் இடையே. அநேக சமயங்களிலே தாயும் தகப்பனும் அழுகிறார்கள், எங்களை இப்படி நடத்தாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே மகனும் மகளும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் இப்படி என்ன செய்யட்டும்? அதனால தான் இங்கே பட்டயம் வருகிறது. நீங்கள் இயேசுவை உங்களுடைய தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, 36 வசனம். இந்த 2000 வருடங்கள் கிறிஸ்தவத்தினுடைய 2000 வருடங்களிலும் இப்படி இது உண்மையா இருக்கிறது. மெய்யான இயேசுடைய சீஷன் சமாதானத்தை விரும்புகிறார்கள், அதை சமாதானத்தை நேசிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உறவினர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள், விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு விரோதமாக திரும்புகிறார்கள். மதம்தான் கிறிஸ்தவர்களுக்கு, மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக திரும்புகிறது. மெய்யான இயேசுடைய சீஷர்களுக்கு விரோதமாக திரும்பின காரியங்கள் இந்த கிறிஸ்தவ சரித்திரத்தை முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது. மதத்தினர் தான் கிறிஸ்துவை அப்படி எதிர்த்திருக்கிறார்கள். புறஜாதியர்களை காட்டிலும் கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிகமாக இந்த மதத்தினர் தான் கிறிஸ்துவோட மெய்யான சீஷர்களை விரித்திருக்கிறார்கள், உபத்திரப்படுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிற 37 வசனம். இயேசு என்னை பார்த்து கடைசி நாளிலே, நீ எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்வதை நான் கேட்க ஒருபோதும் நான் விரும்புகிறதில்லை. நீ என்னை காட்டிலும் உன்னை தாய் தகப்பனை அதிகமாக விரும்பினாய், உன்னை தாயின் தகப்பனையும் என்னை திருப்தி பொழுது காட்டிலும் அதிகமாக அவர்களே நேசித்தாய் என்று சொன்னார். இயேசு கற்பித்த அனைத்தும், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. நீ உன்னுடைய கிறிஸ்தவ கொள்கைகளை சமரசம் செய்தாயா? உன்னுடைய மகளையும் மகனையும் நேசித்து அப்படி என்றால் நீ கிறிஸ்துக்கு பாத்திரம் அல்ல. ஆண்டவர் எனக்கு கடைசி நாளில் அப்படி என்னை பார்த்து சொல்லாமல் சொல்ல நான் விரும்புவதில்லை. நீ எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்வதை விரும்புவதில்லை. இயேசுவை நான் என்னுடைய மகனை மகளையோ காட்டிலும் இயேசு நேசிக்க விரும்புகிறேன். அவர்கள் தவறு என்றால் தவறு என்று நான் சொல்லுவேன். அநேக கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது பாரபட்சமாக இருக்கிறார்கள், ஆண்டவர் பட்சத்தில் நிற்காமல் இருக்கிறார்கள். அவருடைய விளைவு என்ன? அவருடைய பிள்ளைகள் கத்தரை விட்டு போய்விடுகிறார்கள், பெற்றோர்களும் கத்தரை விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் தேவனுக்கென்று தேவனுடைய பட்சத்தில் இருந்திருப்பார்கள் என்றால் தங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் தேவனை நேசித்திருந்தார்கள் என்றால் அவருடைய பிள்ளைகள் சீஷர்களாய் மாறியிருந்திருப்பார்கள். இதை நியோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்து பட்சத்தில் மென்மையா இருந்து சமரசம் செய்கிறவர்களா இருந்து கிறிஸ்தவ தரங்களை தாழ்த்தியிருக்கிறீர்களா? ஆண்டவருக்கென்று நின்றீர்கள் என்றால் உங்களுடைய மகள் இந்த உலகத்தினுடைய நாகரிகங்களை பின்பற்றி கண்ணியமற்றவர்களே உடையெடுத்திருந்தார் என்றால் ஆண்டவருக்கு பட்சத்தில் நின்றீர்கள் என்றால் அவர்கள் சீஷர்களாய் மாறியிருந்திருப்பார்கள். நீங்கள் என்ன நிலைமை எடுத்தீர்கள் என்பதுதான் கடைசி நாளிலே என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கும். அவர் 38 வசனத்தில் சொல்கிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதுதான் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய செய்தி. கிறிஸ்தவத்திலே இழந்து போய் காணாம போயிருக்கிறதான ஒரு செய்தி, சிலுவையின் செய்தி. தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார் இயேசு. அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் உங்களுடைய சுயத்துக்கு மறிக்க வேண்டும், உங்கள் சுயசித்தத்துக்கு மறித்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் என்னை இயேசுவை பின்பற்றுவது கூடாத காரியம். நான் திரும்பவும் சொல்லட்டும், நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய சுயசித்தத்துக்கு மறுத்து தேவனுடைய சித்தத்தை ஒன்றால் செய்யாத இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் இயேசுவை பின்பற்றவில்லை அந்த விஷயம். அப்படி இருந்தால் அவர் நம்முடைய ஜீவனை அடைகிறதை குறித்து சொல்கிறார். 39 வசனம், தன் ஜீவனை காக்கிறவன் தன்னுடைய ஜீவன் என்றால் தன்னுடைய கனம், தன்னுடைய புகழ், தன்னுடைய நன்மதிப்பு, இதெல்லாம் அதுதான் தன்னுடைய ஜீவன். அதை காத்துக்கொள்ள விரும்பினால் அதை இழந்து போவீர்கள். உங்களுடைய நன்மதிப்பையும் உங்களுடைய கனத்தையும் கண்ணியத்தையும் புகழையும் தேவனுக்காக நிற்கிறதுக்கு என்று இழக்க தயாராயிருங்கள். உங்களுடைய ஜீவனை இழந்தால் ஒரு நாள் அதை அடைந்து கொள்வீர்கள். என் நிமித்தமாக அதை இழந்து போகிறீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு என்று நிற்பீர்கள் என்றால் உங்களை குப்பையாக அசிங்கமாக இந்த உலகத்தினாலே கருதப்பட்டு பேசப்போல் என்று அழைக்கப்பட்டு உங்களுடைய அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஜீவனை இழந்து போவீர்கள். உங்களுடைய கனத்தையும் நன்மதிப்பையும் இழந்து போவீர்கள். ஆனால் ஒரு நாளில் அதை அடைந்து கொள்வீர்கள். அந்த முடிவுரையாக ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், தொடர்ந்து சொல்கிறார் அற்புதமான வார்த்தைகள். இதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்ன ஒரு கனமான காரியம் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பக்தியான அவருக்கு உண்மையுள்ள சீஷனா இருந்தால் உங்களை ஏற்றுக்கொள்கிற எவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். என்னை உங்களை மறுதளிக்க உங்களை தள்ளிவிடுகிறவன் கிறிஸ்துவை தள்ளிவிடுகிறான். எல்லோ ஒரு அற்புதமான காரியம். அவனுடைய மறுபடியும் அது அப்படித்தான் இருக்கிறது. தீர்க்கதரிசி என்ற நாமத்தில் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஏனென்றால் நீங்கள் ஒரு நபரை, இந்த மனுஷன் தேவனுடைய வாயாக இருந்து பேசுகிறான் என்று சொல்லி அந்த மனுஷனை நீங்கள் கனப்படுத்தினால் அதற்காகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும். எவ்வளவு அற்புதம்! நீதிமான் என்னும் நாமத்த நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான கேற்ற பலனை அடைவான். ஒரு மனுஷன் பரிசுத்திற்கு நினைக்கிறான், பாவத்துக்கு உரகமா நிற்கிறான், அந்த மனுஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஒரு நீதிமானா ஏற்றுக்கொள்கிறீர்கள், அந்த மனுஷனை கனப்படுத்துகிறீர்கள், இவன் தேவனுக்கு நிற்கிற மனுஷன் என்று சொல்லி கனப்படுத்தினால் அதற்கென்ற பலனை அடைவீர்கள். கடைசியாக சொல்கிறார் 42 முதலாவது அவர் சொல்கிறார், அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை சொல்கிறார். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி, அதுக்கு பிறகு நீதிமான். அப்போஸ்தலன் 40 வசனம் தீர்க்கதரிசி, நீதிமான், கடைசியிலே சீஷன், சாதாரண சீஷன். அதுக்கு பிறகு ஒரு சிறியன், ஒரு சிறு குழந்தை, சிறு பிள்ளை. 42 இப்படி அவர் கீழே போகிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, நீதிமான், சீஷன் அல்லது ஒரு சிரியன். ஒரு அவருக்கு ஒரு எளிதான காரியம் என்ன? ஒரு குடிக்க ஒரு கலசம் தண்ணி கொடுக்கிறது. அதற்குமே பலன் கிடைக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துவீர்கள் என்றால் தேவன் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்று ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்தீர்கள் என்றால், ஒரு சிறு தண்ணி கொடுக்கிறதை போல ஒரு சிறிய காரியம் செய்தாலும் கூட தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பதை உறுதி செய்வார். தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. அது அருமையான சத்தியம். அது நீங்கள் எப்பொழுதுமே இதை குறித்து நிச்சயித்திருக்கலாம். ஆண்டவருக்கென்று அவருடைய தண்ணங்களுக்கென்று நீங்கள் ஏதாவது செய்திருப்பீர்கள் என்றால் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். மெய்யான தீர்க்கதரிசிகளை, மெய்யான ஊழியக்காரர்களை சொல்கிறேன். மாறுபாடானவர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் நான் சொல்லுகிறதில்லை. 90% இன்றைக்கு பிரசங்கர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவர்களை தவிர்த்து விடுங்கள். எல்லா ஆவிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பகுத்தறியுங்கள். மெய்யான தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அடுத்த பகுதியிலே நாம் நம்முடைய வேத பாடத்தை தொடரலாம்.